நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறோம். அன்பார்ந்தவர்களே, வீட்டில் இருந்தபடியே வேதாகமத்தை கற்றுக்கொள்ள உங்களுக்கு ஓர் அரிய வாய்ப்பு. விஸ்வவாணி ஒலிபரப்பும் மூடி வேதாகம கல்லூரியும் கலந்து வேதாகம தொலை தொடர்பு கல்வி துவங்குகிறோம். 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்ற அனைவரும் இதில் கலந்து பயன்பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு. விரும்பும் அனைவரும் விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு இந்த முகவரிக்கு இன்றே எழுதுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.
திருவை என்றும் உள்ளது, தேவாதி தேவனை துதியுங்கள். அவர் திருவை என்றும் உள்ளது.
என்றும் உள்ளது.
இம்மட்டும் தாங்கினா தோதியுங்கள். என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது.
கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இன்னும் நாம் யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்தை படிக்க இருக்கிறோம். ஜீவ தண்ணீர் தருபவர், நானே ஜீவ அப்பம், நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று தன்னை குறித்து கூறியவர். இந்த யோவான் 10 அதிகாரத்தில் தன்னை குறித்து இன்னும் 2 உண்மைகளை கூறுகிறார். நம்முடைய பிரதான மேய்ப்பனாகிய இயேசு கிறிஸ்து தன்னை நல்ல மேய்ப்பனாக வெளிப்படுத்தும் அதிகாரம் இது. முதலாவது, இங்கு அவர் ஆட்டு தொழுவத்தின் வாசலை குறித்து கூறுகிறார். இரண்டாவது, ஆட்டுக்கான வாசலை குறித்து கூறுகிறார். மூன்றாவது, நானே வாசல் என்று கூறுகிறார். அதைத் தொடர்ந்து இயேசு நானே நல்ல மேய்ப்பன் என்று தன்னை குறித்து கூறும் ஒரு பெரிய உண்மையை நாம் காண முடியும். இயேசு இந்த சத்தியத்தை எடுத்துக் கூறியதன் பின் விளைவுகளை இந்த அதிகாரத்தின் 2 பகுதியில் நாம் பார்க்கிறோம். இயேசு இந்த அதிகாரத்தில் தன்னை குறித்து உவமைகளாக கூறியிருக்கிறார். இந்த உவமைகள் மத்தேயு, மார்க்கு, லூக்கா ஆகிய சுவிசேஷங்களில் காணும் உவமைகளை விட மாறுபட்ட உவமைகளாக காணப்படுகின்றன. இங்கு உவமைகளுடைய பொருளை அலசி ஆராய்வதை விட அவை எடுத்துக் கூறும் உண்மைகளை கவனிப்பது நல்லது. யோவான் 10 அதிகாரம் 1-2 வசனங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஆட்டு தொழுவத்தின் வாசல் வழியாய் பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான். வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ ஆடுகளின் மேய்ப்பனாயிருக்கிறான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 9 அதிகாரத்தில் இஸ்ரவேல் மக்களை தவறாக வழிநடத்துகிற பரிசேயரையும் வேத பாரகரையும் தேவனுடைய வழிகளை அறியாத தவறான தலைவர்கள் என்றும் பாவத்தினால் குருடராய் இருப்பவர்கள் என்றும் கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவர்களைத்தான் இந்த 10 அதிகாரத்தின் 1 வசனத்திலே வேறு வழியாய் ஏறுகிறவர்கள் என்று இயேசு கூறுகிறார். பண்டைய காலத்தில் ஆட்டுத்தொழு என்பது ஊருக்கு வெளியே பொதுவாக அமைக்கப்பட்ட தொழுவாக இருந்தது. ஒவ்வொரு மேய்ப்பர்களும் தங்களுடைய ஆடுகளை மாலையில் அங்கு கொண்டு வந்து வாசல் காப்போனிடம் ஒப்படைத்துவிட்டு அதிகாலையில் வந்து தங்களுடைய ஆடுகளை மேய்ப்பதற்காக கொண்டு செல்வார்கள். அவர்கள் தொழுவத்தின் வாசல் வழியாக உள்ளே வருவார்கள், வாசல் வழியாக வெளியே செல்வார்கள். அந்த தொழுவத்துக்கு ஒரே ஒரு வாசல் மாத்திரம்தான் இருக்கும். தொழுவத்தை காப்பவன் வாசலில் இருப்பான். இதைத்தான் இயேசு வாசல் வழியாய் பிரவேசிக்கிறவனோ மேய்ப்பனாயிருக்கிறான் என்று கூறுகிறார். இந்த ஓமையை இயேசு தன்னை குறித்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆட்டு தொழு என்பது இஸ்ரவேலை குறிப்பதையும் இயேசு வாசல் வழியாக உட்பிரவேசிப்பதையும் இங்கு அவர் கூறுகிறார். வாசல் வழியாய் உட்பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவன் கள்ளனும் கொள்ளைக்காரனுமாயிருக்கிறான் என்று இயேசு கூறுவது அவருக்கு முன் வந்த தீர்க்கதரிசிகளை கூறுவதல்ல. வேதவசனத்தை தவறாய் போதித்து நியாயப்பிரமாணத்தின் நோக்கத்தை அறியாமல் மக்கள் மேல் நியாயப்பிரமாணத்தின் கற்பனைகளை பாரமாக சுமத்தும் பரிசேயரையும் வேதபாரகரையும் இன்னும் கள்ள தீர்க்கதரிசிகளையும் குறித்து கூறுகிறார். இங்கு இயேசு தன்னை குறித்து கூறும் உண்மை ஒரு மாபெரும் உண்மையாகும். நான் வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறேன் என்கிறார். அதாவது அவர் முறைப்படி வந்தவர். பழைய ஏற்பாட்டின் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறும்படியாக அவர் வந்தார். கலாத்தியர் 4:4-5 ஆகிய வசனங்களில் நாம் புத்திர சுவீகாரத்தை அடையும்படி நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவர்களை மீட்டுக் கொள்ளத்தக்கதாக காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டவருமாகிய தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார் என்று வாசிக்கிறோம். அது மாத்திரமல்ல, அவர் தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்று லூக்கா 1:32 தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக மீகா 5:2 பெத்லகேமில் பிறந்தார் என்றும் பார்க்கிறோம். தாவீதின் வம்சத்தில் வந்தவர் மாத்திரமல்ல, அவர் ஏசாயா 7:14 கூறியது போல ஒரு கன்னியினிடத்தில் பிறந்தார். அவர் பிறந்த நாட்களில் அவர் ஏசாயா 11:1 வாசிப்பது போல ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிராக அவர் தோன்றினார். இது ஒரு சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயமாகும். இயேசு வந்த காலத்தில் தாவீதின் வம்சமானது ராஜ போகமெல்லாம் குறைந்து சாதாரண குடியானவனுடைய நிலைமைக்கு வந்துவிட்டதை நாம் கவனிக்க வேண்டும். அந்த வம்சத்தில் அரச செல்வாக்கோடு யாரும் இல்லை. தாவீதின் தகப்பனாகிய ஈசா பெத்லகேமிலே ஒரு குடியானவனாக இருந்தான். இன்னும் சரியாகச் சொல்ல வேண்டுமானால் ஆடு மேய்ப்பவனாக இருந்தான். அவனுடைய மகன் தாவீது இஸ்ரவேலிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். அந்த வம்சத்திலே இயேசு பிறக்கும் போது அவர் ஈசாயின் அடிமரத்திலிருந்து தோன்றும் ஒரு துளிராக சாதாரண ஒரு குடியானவனுடைய மகனாக பிறப்பதை நாம் பார்க்கிறோம். இயேசு ஒரு சாதாரண தச்சு தொழில் செய்பவனாக இந்த உலகத்தில் வந்தார். இங்கும் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதை நாம் பார்க்கிறோம். அவர் மேசியாவாக வாசல் வழியாக வந்தார். மற்ற யாருக்கும் இத்தனை தகுதிகள் இருந்திருக்க முடியாது. மேசியா என்று தன்னை கூறிக்கொள்வது யாராக இருந்தாலும் திருடனாகத்தான் கொள்ளைக்காரனாகத்தான் இருக்க முடியும். அவர்கள் வாசல் வழியாக பிரவேசியாமல் வேறு வழியாய் ஏறுகிறவர்கள். கடந்த அதிகாரத்தில் இயேசு ஒரு பிறவி குருடனின் கண்ணை சுகமாக்கினார். அவனை பரிசேயரும் வேதபாரகரும் தேவ ஆலயத்துக்கு புறம்பாக்கி விட்டார்கள். தங்கள் சமூகத்தை விட்டு அப்புறப்படுத்தி விட்டார்கள். அவர்கள் இயேசுவை வேண்டாம் என்று தள்ளி அவரையும் கேள்வி கேட்கிறார்கள். நாங்கள் குருடரோ என்று கேட்டார்கள். இயேசு நீங்கள் குருடர்தான் என்று தெளிவாக கூறுகிறார். தொடர்ந்து இந்த அதிகாரத்தில் இயேசு தன்னுடைய தகுதிகளை எடுத்து கூறுகிறார். இஸ்ரவேல் ஆட்டுத்தொழுவம், இயேசு நல்ல மேய்ப்பன். தொடர்ந்து 3 வாசலை காக்கிறவன் அவனுக்கு திறக்கிறான், ஆடுகளும் அவன் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அவன் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி கூப்பிட்டு அவைகளை வழிநடத்தி கொண்டு போகிறான் என்று பார்க்கிறோம். இங்கு நாம் இந்த ஓமையிலே வாசல் காப்போனை குறித்து அதிகம் சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஏனென்றால் மேய்ப்பனையும் ஆடுகளையும் குறித்தே இந்த பகுதி விசேஷித்து கூறுகிறது. ஆனால் இந்த வாயில் காப்போனை பரிசுத்த ஆவியானவர் என்றும் நாம் கூறலாம். தேவ ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தார். அவர் செய்த எல்லாம் பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் அவர் செய்தார். பரிசுத்த ஆவியானவர் ஆடுகள் அவருடைய சத்தத்தை கேட்கும்படியாக அவர்களுடைய செவியை திறந்து விடுகிறார். ஆடுகள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. செவி கொடுக்காதவைகள் அவருடைய ஆடுகள் அல்ல. பிறவி குருடன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். சீமோன் பேதுருவை இயேசு அழைத்த போது அவன் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தான். இன்னும் யாக்கோபு, யோவான், நத்தானியேல், பிலிப்பு இவர்கள் எல்லாரும் இயேசுவின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார்கள். அது மாத்திரமல்ல, எரிகோவின் வழியில் அவர் நடந்து செல்லும் போது காட்டத்தி மரத்தின் கீழே நின்று சகையுவே என்று அவர் கூப்பிட்ட போது சகையு சந்தோஷத்தோடு இறங்கி வந்தான். அவர் தன்னுடைய ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். இது மிகவும் உற்சாகத்தை கொடுக்கும் ஒரு செய்தியாகும். உங்களையும் என்னையும் அவர் பெயர் சொல்லி அழைக்கிறார். தொடர்ந்து 4 பார்ப்போம். அவன் தன்னுடைய ஆடுகளை வெளியே விட்ட பின்பு அவைகளுக்கு முன்பாக நடந்து போகிறான். ஆடுகள் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடினால் அவனுக்கு பின் செல்கிறது. பெத்லகேமின் வெளிகளிலே இப்போதும் இதுபோன்ற ஆட்டுத் தொழுவங்களை நாம் காண முடியும். மேய்ப்பர்கள் ஆடுகளை மந்தையில் காவலாளர் வசமாக ஒப்புவித்துவிட்டு மறுநாள் காலையில் வந்து அழைத்துச் செல்வார்கள். அப்பொழுது ஆடுகளை பிரித்தெடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. மேய்ப்பருடைய குரல்களை ஆடுகள் அறிந்திருக்கிறது. அந்தந்த மேய்ப்பனுக்கு பின்னாக அவர்களுடைய மந்தைகள் பின் செல்கிறது. அதைத்தான் ஆண்டவர் அவன் சத்தத்தை அறிந்திருக்கிறபடியால் அவர்களுக்கு பின் செல்கிறது என்கிறார். ஏசாயா 3:3 மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னணையையும் அறியும் என்று நாம் வாசிக்கிறோம். அதுபோல அவருடையவர்கள் அவருடைய சத்தத்தை கேட்கிறார்கள். இன்றைக்கு வேதவசனம் அறிவிக்கப்படும் போது இயேசு ஆடுகளை பெயர் சொல்லி அழைக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் செவிகளை திறக்கும் போது அவருடையவர்கள் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறார்கள். ஆடுகள் அந்நியனுடைய சத்தத்தை அறியாதிருக்கிறபடியால் அவைகள் அந்நியனுக்கு பின் செல்லாமல் அவனை விட்டு ஓடிப்போகும் என்று 5 கூறுகிறது. அதாவது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பிசாசானவன் வஞ்சிக்க முயற்சி செய்தால் ஒரு சில காலம் அவர்கள் வழி விலகி போகிறார்கள். ஆனால் பின்பு தேவனுடைய சத்தத்தை கேட்டு அவரிடத்திற்கு திரும்புவார்கள். அவர்கள் மேய்ப்பனுடைய குரலை அறிந்திருக்கிறார்கள். வேதவசனத்துக்கு செவி கொடுக்காதவர்களை குறித்து கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. தேவனுடைய வசனத்துக்கு செவி கொடுக்க விருப்பமுள்ளவர்கள் அவருடைய ஆடுகள் என்று நாம் அறிந்து கொள்ளலாம். ஆனால் 6 இயேசு சொன்ன ஓமையின் கருத்தை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் சுவிசேஷம் இயேசு கூறிய ஓமைகளை நமக்கு எடுத்து கூறவில்லை. ஆனால் இயேசு தன்னை குறித்து நான் உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன், ஜீவாப்பம் நானே என்று கூறும் திருஷ்டாந்தங்களை எடுத்து கூறுகிறது. ஆன்மீக கண்கள் திறக்கப்படாதவர்கள் அதை புரிந்து கொள்வதில்லை. மத்தேயு 13:9 காதுள்ளவன் எவனோ அவன் கேட்க கடவன் என்று சத்தமிட்டு கூறுவதை நாம் பார்க்கிறோம். அவர்கள் செவியினால் கேட்டாலும் உணராதிருக்கிறார்கள். தொடர்ந்து யோவான் 10:7-8 இயேசு ஆடுகளின் வாசலை குறித்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். எனக்கு முன்னே வந்தவர்கள் எல்லாரும் கள்ளரும் கொள்ளைக்காரருமாயிருக்கிறார்கள். ஆடுகள் அவர்களுக்கு செவி கொடுக்கவில்லை என்று கூறுகிறார். முதலாவது தொழுவத்தின் வாசலை குறித்து கூறியவர் ஆட்டின் வாசலை குறித்து கூறுகிறார். இங்கு தொழுவத்தில் பிரவேசிக்க இயேசு தானே வாசல் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். யோவான் 9 பிறப்பி குருடனை இயேசு சுகமாக்கிய பின் அவர்கள் அவனை தேவாலயத்துக்கு புறம்பாக்கியதை நாம் பார்த்தோம். அப்படி புறம்பாக்கப்பட்டவனை இயேசு தன்னுடைய மந்தையில் சேர்த்துக் கொள்கிறார். இயேசு தன்னை அவனுக்கு வெளிப்படுத்தின போது அவர் அவனுக்கு வாசலாக மாறினார். அவன் ஓசியா 2:21 காணப்படும் மனுஷனுடைய கற்பனைகள் போதனைகள் ஆகிய ஆட்டு மந்தையிலிருந்து வெளியே வந்து கிறிஸ்துவுக்குள் அவன் பிரவேசிக்கிறான், அவரை பின்பற்றுகிறான். இந்த அதிகாரத்தில் இயேசு கூறும் 2 மாபெரும் உண்மை இதுவாகும். யோவான் 15 இயேசு கிறிஸ்து நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று 1 5 கூறுகிறார். பழைய ஏற்பாட்டில் திராட்சை செடி என்பது இஸ்ரவேல் மக்களை குறிப்பிடுவதாயிருக்கிறது. இனி ஒருவன் ரட்சிக்கப்படுவதற்கு இஸ்ரவேல் தேவையில்லை, மனித கற்பனைகளும் பிரமாணங்களும் தேவையில்லை, இயேசு போதும், அவரே ஆடுகளுக்கு வாசலாயிருக்கிறார். 3 யோவான் 9:10 நானே வாசல் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்றார். யோவான் 14:4 நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்று இயேசு சீஷர்களுக்கு சொல்லும் போது, தோமா, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்று கூறுவதை நாம் பார்க்கிறோம். இயேசுவினுடைய பிதா யார்? நித்திய ஜீவனை உடையவர். யோவான் 10:9-10 இயேசு நானே வாசல் என்று கூறுவதை பார்க்கிறோம். அவர் எதற்கு வாசலாயிருக்கிறார்? அவர் பரிபூர்ண ஜீவனுக்கு வாசலாயிருக்கிறார். அவர் உட்பிரவேசிக்கிறவன், அவரை ஏற்றுக்கொள்பவன், அவரை பின்பற்றுபவன், அவருடைய வார்த்தையின்படி நடப்பவன் மன்னிப்பை பெற்றுக் கொள்கிறான், மறுபிறப்பின் நிச்சயத்தை பெற்றுக் கொள்கிறான், ஆன்மீக வாழ்க்கையை அவன் தொடங்குகிறான், அதோடு கூட அவன் பரிபூர்ண ஜீவனில் பிரவேசிக்கிறான். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான் என்று இயேசு பிசாசானவனை குறித்து கூறுகிறார். பிசாசானவன் முதலாவது நம்முடைய விருப்பத்தை திருடுகிறான், மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படி நம்மை கவர்ந்தெழுக்கிறான். மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம் என்று ரோமர் 8:6 வாசிக்கிறோம். நாம் மாம்சத்தின்படி பிழைப்பதற்கும் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கும் நாம் மாம்சத்திற்கு கடனாளிகள் அல்ல என்று அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8:12 கூறுகிறார். அது மாத்திரமல்ல, நாம் ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்வோமானால் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றாதிருப்போம் என்று கலாத்தியர் 6:16 கூறுவதை நாம் பார்க்கிறோம். ஆனாலும் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சித்து சுற்றித் திரிகிற பிசாசானவன் நம்முடைய எண்ணங்களையும் விருப்பங்களையும் மாம்ச இச்சைகளை நிறைவேற்றும்படியாக திருடுகிறான். மாம்ச சிந்தை மரணம், அப்படி நாம் பிசாசுக்கு இடம் கொடுக்கும் போது மாம்ச இச்சைகளை நிறைவேற்ற ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது அவன் நம்மை கொல்லுகிறான், அதாவது ஆன்மீக தொடர்பை துண்டிக்கிறான். தேவனோடுள்ள தொடர்பு துண்டிக்கப்பட்டு நாம் தேவனை விட்டு விலக ஆரம்பிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான குழப்பங்கள், பிரச்சனைகள், தோல்விகள் வருவதை நாம் காணலாம். நமக்கு உண்டாயிருந்த சந்தோஷத்தையும் கெடுத்து விடுகிறான். அழிக்க வேண்டும் என்பதே அவனுடைய ஒரே விருப்பம். அதற்காக அவன் நம்முடைய வாழ்க்கையில் வருகிறான். ஆனால் இயேசுவோ, நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூரண படவும் வந்தேன் என்கிறார். தொடர்ந்து யோவான் 10:11-13 நல்ல மேய்ப்பன், மேய்ப்பன் அல்லாதவன் ஆகியோரை குறித்து கூறுவதை நாம் பார்க்கிறோம். நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று கூறுகிறார். எப்படி இயேசு வாசலாக இருக்கும் போதே மேய்ப்பனாகவும் இருக்க முடியும்? அன்று மந்தைகளுக்கு உண்டாயிருந்த தொழுவத்தை சற்று நாம் கவனித்து பார்ப்போமானால், அவைகளுக்கு ஒரே வாசல்தான் உண்டு. அந்த வாசலிலே கதவு ஒன்று இருக்காது. வாசலை காக்கும் மேய்ப்பன் தான் அதற்கு குறுக்காக தானே கதவாக படுத்திருப்பான். துஷ்ட மிருகங்களானாலும் திருடனானாலும் தொழுவத்துக்குள் பிரவேசிக்க வேண்டுமானால் வாசலிலே கதவுக்கு பதிலாக படுத்திருக்கும் மேய்ப்பனை கொண்டுதான் பிரவேசிக்க வேண்டும். இயேசு வாசல் மாத்திரம் அல்ல, நல்ல மேய்ப்பனுமாவார். அவர்தான் நித்திய ஜீவனில் பிரவேசிக்கும் வாசல். அவர் தன்னுடையவர்களை காக்கும் மேய்ப்பன். அவர் நல்ல மேய்ப்பன். யோவான் 1:29 இயேசு தேவ ஆட்டுக்குட்டி என்று சித்தரிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். இது தன்னையே பலியாக பாவத்தின் பிராயச்சித்தமாக ஒப்பு கொடுக்கும் இயேசு கிறிஸ்துவின் மனித தன்மையை வெளிப்படுத்துகிறது. அதே நேரத்திலே நல்ல மேய்ப்பன் என்பது இயேசு கிறிஸ்துவின் தெய்வத்துவத்தையும் வெளிப்படுத்துகிறது. அவர் ஒருவர்தான் நம்மை ரட்சிக்க முடியும், காப்பாற்ற முடியும். ஏனென்றால் அவர் தேவனானவர். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமதகப்பனே, உம்முடைய அன்புக்காக உமக்கு நன்றி, உமக்கு ஸ்தோத்திரம் தகப்பனே. மேய்ப்பன் இல்லாத ஆடுகளைப் போல வழிதப்பி நடந்த எங்களுக்காக ஜீவனை கொடுக்க நல்ல மேய்ப்பனாகிய இயேசுவை நீர் கிருபையாக அனுப்பியதற்காக உமக்கு நன்றி ஐயா. நாங்கள் எங்களை வஞ்சிக்கும் பிசாசுக்கு தப்பிக்கொள்ளும் ஞானத்தையும் பலத்தையும் எங்களுக்கு தாரும். இயேசுவில் கிடைக்கும் பரிபூரண ஜீவனை இன்றும் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். Thank you.
எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி எண் 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எரேமியா 30:17 பின்பாகம்.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.